कुंधोयो अकार्य रतः कोबधिरो यो हिदानि न शृणोति को मूकः यः काले प्रियाणि वक्तुं न जानाति छिन्दानमकाङ्क्ष्य अकानाकाङ्क्ष्यम् किं मित्रम् यो निवारयति पापात् को अलङ्कारः शीलम् किं वाचाम् मण्डनम् सत्यम् 21వ శ్లోకం 22వ శ్లోకం ప్రశ్నోత్తర రత్నమాలిక ప్రకరణం భగవద్పాదాలు పండిన ప్రకరణங்கள் அதை ஒவ்வொன்னா பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த பிரகரணம் மனுஷன் எப்படி தன் வாழ்க்கைய நடத்திக்கணுங்கிறது உபதேச ரூபமா இருக்கு. அதுக்கு முக்கியமாக லோகத்துல மனுஷால எப்படி எடை போடுற, எப்படி நாம் இருக்கணும், இந்த ரெண்டையும் எடுத்து சொல்ற. சாதாரணமாக நம்ம எல்லோரும் குலங்களோட வைத்துட்டு இருக்கோம், கண்ணு காது மூக்க நாக்கை எல்லாமும் இருக்கு. இருந்தாலும் அதை சரியாக உபயோகப்படுத்தணும். எப்படி உபயோகப்படுத்தணும், வாழ்க்கையில முன்னேற மாதிரி உபயோகப்படும். பகவான் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கார். இந்த சரீரம்ங்கிறது ஒரு சாதனம், ஒரு கருவி. எதற்கு? பகவான அடையறதுக்கு. அது பகவான அடையறதுக்காக கொடுக்கப்பட்டதான கருவிங்கிறதையும் மறந்து நாம் சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒரு கருவின்னு நினைச்சிருக்கோம். நிறைய ஜனங்கள் என்ன நினைச்சிருக்க, இந்த சரீரம் இருக்கு, இந்த சரீரத்தை சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சரீரம் சுகத்தை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு இல்ல, சுகம் அனுபவிக்கிறதுக்கு கருவியாகவும் உபயோகப்படுத்தலாம். ஆனா இதனுடைய மெயின் பர்பஸ் என்ன, உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததனுடைய மெயின் பர்பஸ் என்னன்னு பாக்கணும். எதுக்காக பகவான் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்கார்? பசு சரீரம் கொடுத்திருக்கலாம் அல்லவா, யானை சரீரம், நாய் சரீரம், புலி சரீரம், சிம்ம சரீரம் கொடுத்திருக்கலாம். அவைகள்லாம் என்னென்ன இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் ஒன்னும் இருக்காது. முக்கியமா ஏதோ பசிச்சா சாப்பிடுறது, தூக்கம் வந்தா தூங்குறது, அவ்வளவுதான். சிம்மம் மேல என்ன பண்றது, அதுக்கு இங்க போகணும் அங்க போகணும் ஏதாவது ஒண்ணு இருக்கா, ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட சரீரங்கள்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஒரு மனுஷ சரீரம் கொடுத்ததுல என்ன ஒரு தாத்பரியம் அப்படின்னா, உங்க மனசு சுத்தமா இருக்க. இந்த சரீரத்தை நான் கொடுத்த என்ன என்னால் தாங்கள் இத பயன்படுத்தி பகவான அடையலாம். அது வேற எந்த பிராணியாலையும் முடியாது. அயல் பகவான அடையணும்னா அதுக்கு இதை உபயோகித்துக் கொள்ளலாம், இந்த சரீரத்தை அதுக்கு உபயோகிக்கலாம். அதனால தான் மனுஷ சரீரத்தையும் கொடுத்திருக்கார். கொடுத்ததோட ஒன்னு சொல்லியிருக்கார், ஆத்மாவாரே திரட்டவ்யா. அப்ப நீ உங்களுடைய ஸ்வரூபம் என்னன்னு அறிந்து கொள்ளணும். இது ஒன்னதான் சொல்லியிருக்காரு. காசு சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைகளை வச்சுக்கணும், இவையெல்லாம் நம்ம தயார் பண்ணினது. வஸ்துதா அவர் வேற என்ன சொல்றது, ஆத்மாவாரே திரட்டவ்யா. ஜீவித லட்சம் என்ன, ஆத்மாவை பார்த்துக்கணும். அவாவா வாழ்க்கைய ஸ்வரூபம் என்ன தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கொடுக்கப்பட்டதான இந்த சரீரத்தை, அந்த பகவான அறிவதற்காக கொடுத்ததான சரீரத்தை பகவான அறிவதை தவிர இது எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்தா மனுஷன். இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, கடைசிதான இந்த அருமையான இந்த சரீரமானது போட்ட வச்சுட்டு இருக்க. ஜந்து நாம் நரஜன்ம துர்லபம், ஆச்சாரியால் விவேக சூடா முடியல. ஏன் எத்தனையோ இருந்தாலும் இந்த மானிட பிறவிங்கிறது கஷ்டம். மனுஷத்துவம் முற்றுத்துவம் ததா மகாபுருஷ சம்ஸ்ரயா, மனுஷனாக பிறவி கிடைக்கிறது கஷ்டம். கிடைத்த பிறகு மோட்சத்தை அடையணும் எனக்குடையதான ஆசை வருவது கஷ்டம். இந்த ரெண்டும் வந்தாலும் மகாபுருஷாலோட சேர்றது அதை விட கஷ்டம். துர்லபம் மானுஷம் என்னே, இந்த லோகத்துல ரொம்ப கஷ்டமானது அரிதா இருக்கிறது இந்த மூணுதான். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இந்த அழகான இந்த சரீரம் கிடைச்ச பிறகு அழகுன்னு என்ன, உபயோகப்படுத்த தக்கதான அப்படிப்பட்டதான சரீரம் கிடைச்சாலும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை வீணாக்கின்றோம். இப்ப மனுஷனுக்கு எல்லாத்தை விட ரொம்ப உயர்ந்ததாக இருக்கிறது சர்வேந்திரியானம் நயனம் பிரதானம் கண்கள். அந்த கண்களால நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தமும் எவ்வளவு ஒரு உபயோகமும் இருக்குன்னு பார்க்கணும். இது இருக்கிற பரியந்தான் நம்ம அதை பத்தி ஒன்றும் கவனிச்சுக்கிறது. ஆனா அந்த கண்ணுக்கு ஏதாவது வியாதி வந்துருது அப்பதான் தெரியறது கண்ணனுடைய பார்க்க. முதல்ல டிவி பார்க்க முடியல சார், அது வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த கண்ணு தெரியலன்னா கஷ்டப்படும். அவனோட வாழ்க்கைய ரொம்ப சிரமமா இருக்கு. ஆனா கண்ணு இருந்து அந்த கண்ணை சரியான திசையில உபயோகப்படுத்தாதவனுக்கு என்ன பேரு? குருடன் பேரு. கண்ணு இல்லாதவன் குருடன் இல்ல, கண்ணு இருந்த போதிலும் அவன் குருடன்தான். ஏன்னா கண்ணனுடைய பிரயோஜனம் என்ன? இந்த கண்ணை உபயோகிச்சிருந்த வாழ்க்கையில முன்னேறணும். வாழ்க்கையில முன்னேறதுன்னு என்ன? இவன் வந்து அடுத்த வாழ்க்கை இல்லாம பண்ணணும். அடுத்த பிறகு மறுபடியும் எங்க பிறந்தாலும் கஷ்டம் தான், எப்படி பிறந்தாலும் கஷ்டம். அந்தரனா இருந்தாலும் கஷ்டம் தான், மற்றவளா இருந்தாலும் கஷ்டம் தான். நம்ம நினைக்கிறோம் சில பேர் சௌக்கியமா இருக்கா அப்படின்னு, பார்க்கறதுக்கு சௌக்கியமா இருக்கு, அவளை கிட்ட போய் பேருங்கோ அவளுக்கும் துன்பம் இருக்கு. துன்பமே இல்லாத வியக்தி உலகத்துல காப்பாக்க முடியாது. ஆகையால் தான் சாஸ்திரம் என்ன சொல்றது, எல்லாத்தோட ஒசிச்சு நாலு பேருக்கு சகாயம் பண்ணு, ஏதோ விதமாக ஹெல்ப் பண்ணுங்க. இந்த சர்வீஸ்ங்கிற பத்தியா அது இன்னதுன்னு இல்ல, இன்னொருத்தருக்கு எப்ப எது தேவையோ அப்ப அதை பண்ணிட்டே இருந்தாலே அது ஒசத்தியான ஒருத்தர். ஆகையால் அப்படி பண்ணணும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நீ வாழ்க்கையில உயரணும். பகவான் அடையறதுக்கு ஒவ்வொரு நாளும் காலம் எழுந்து ராத்திரிக்குள்ள நம்ம நினைச்சு பாக்கணும், இன்னைக்கு நான் என்ன பண்ணினேன், நல்ல வழியில முன்னேறதுக்கு ஒரு அடி முன்னால வச்சேனா. பாத்தீங்களா, பழைய நாள் தான் டைரி எழுதுவா என்ன பண்ணினேன். இப்ப எல்லாம் அதையும் விட்டோம், என்ன டைமே இல்லையே. இருக்கிற டைம் எல்லாம் நமக்கு நம்ம நம்மளை பிடிச்சி இழுக்கக்கூடியதான பொருள்கள்லயே போறோம். இப்ப நிஜமா அந்த கண்கள் இருந்த போதிலும் அதை பிரயோஜனப்படுத்தாம இருக்கிறவன் யாரு? யோ அகாரிய ரதஹ, சமாதானம் பார்க்கணும். யோ அகாரிய ரதஹ, செய்ய தகாத காரியங்களையே செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான், இவன் தான் அந்த. ஏன்னா ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில என்ன பண்ணணும்? தான் சௌக்கியமா இந்த உலகத்துல சௌக்கியமா இருக்கிறதுக்காகவும் பார்க்கணும், மேலுலகத்துல சௌக்கியமா இருக்கிறதுக்காகவும் பார்க்கணும். இந்த ரெண்டும் இல்லாம இருக்கிறவன் அவன் என்ன சொல்றது? குருடன் தானே சொல்றோம். எத்தனை விஷயங்கள் உலகத்துல இருக்க முன்னேறுவதற்கு அதெல்லாம் விட்டுவிட்டு கெட்ட காரியங்கள் எதை பண்ணப்படாதோ அந்த காரியங்கள்ல அவன் செலுத்தினேனால், ஏன்னா உங்களை இழுத்துன்னு போறது முக்கியமா கண்ணு. அதனாலதான் கண்ணுக்கு நயனம்னு பேர். நீ நை டு லீடு, உங்களை அழிச்சுன்னு போறது எங்க போனாலும் கரெக்டா உங்களை அழிச்சுன்னு போறது என்ன? கண்ணு. அதே போலயே தகாத காரியங்கள் உங்களை அழிச்சல போறது என்ன? கண்ணுத்தான். ஆகையால் அந்த கண்ணு இருந்த போதிலும் அதை நல்ல திசைக்கு கொண்டு போகாமல், நல்ல காரியங்களை ஈடுபடுத்தாமல் தங்களை எவைகள் அழிச்சல் போனா இந்த வாழ்க்கையிலேயே நம்ம இறங்கி விடுமோ அந்த காரியத்துக்கு போயிட்டு இருக்கு. சினிமாக்கு போறது, வேற எங்கேயோ போறது, கெட்ட காரியங்களுக்கு போறது, நாலு பேரை இன்பப்படுத்துறதுக்காக உபயோகப்படுத்துறது, இப்படி படுத்துட்டு இருக்காளோ இல்லையோ லோக்கத்துல. அவளை என்ன சொல்லணும் சார்? கண்ணு இருந்த போதிலும் அதனுடைய பிரயோஜனம் இல்லாததுனால அவளுக்கு அந்தன்னு பேர். ஓ அந்த யோ அகாரியரதா கோ பதிரஹா, செவிடன்னா யாருன்னு. இது என்ன செவிடனுக்கு என்ன சார் கஷ்டம், என்ன லாபம்? கஷ்டம் நம்ம ரெண்டு புலன்கள்லயும் கண்ணு காது இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுல எது வசத்தின்னு கேட்டிருக்கா. நம்ம எல்லோரும் கண் பக்கத்துல தான் ஓட்டு போடுவோம். ஏண்டன்னார் காது இல்லாத பண்ணி பண்ணாச்சு, இருந்தா தேவைதான், இல்லாத போனாலும் வரல, கண்ணு இருந்தா பாக்கலாம், நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கலாம். இந்த காதுங்கிறது இருக்கு பதிலா கண்ணை விட மிக உயர்ந்தது. கண் இருந்தா பகவானுடைய உருவத்தை பார்க்கலாம், கண் இருந்தா உலகத்தை என்ஜாய் பண்ணலாம். ஆனா காதுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது இருந்தா தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம். ஏன்? காது இருந்தால் வேதாந்தத்தை கேட்கலாம், காது இருந்தால் பகவன் நாமாவை கேட்கலாம், காது இல்லைன்னா வாய் வேலை செய்யாது. ஒருத்தருக்கு காது கேட்டாதான், அது கேட்டு கேட்டத்தான் நம்ம எப்படி அக்ஷரங்களை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியும். காது கேட்கலன்னா அவனால வாயால ஒழுங்கா பேச முடியாது. காது கேட்டாலே ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான். அது படிச்சு வழக்கம் இல்ல, ரொம்ப நாள சின்ன வயசுல இருந்து மனசுல படிச்சுக்கிறதுன்னு வச்சுட்டோம், அது முதல்ல தப்பு. மனசுல கான்சென்ட்ரேஷனா படிக்கிறதுக்கு தான் படிக்கணும். பரீட்சைக்கு நல்லா வாச பிறகு அது மனசுல நிக்கணுங்கிறதுக்காக மனசை மட்டும் உபயோகப்படுத்தி அதுக்குள்ள இந்த பாயிண்ட் பாக்கிறதுக்காகத்தான் மனசுல படிச்சுக்கணும். மீதி எல்லாம் உறக்க படிக்கணும். நீங்க படிக்கிறப்ப அது உங்க காதுக்கு கேட்கணும். நான் ஒழுங்கா படிக்கிறேன் நான். அதே போல மந்திர ஜபம் பண்றப்பவும் உபாம்சுவா தான் பண்ணக்குது. உபாம்சுன்னு அர்த்தம் உங்க காதுக்கு மட்டும் கேட்கணும். பக்கத்து உட்கார்ந்த காதல் கேட்கக்கூடாது, உங்க காதல் மட்டும் கேட்கணும். அப்படி இல்லாத போனா என்ன ஒண்ணு, அப்படி இல்லாத போனா மந்திரத்தை பாதி விட்டுருவாங்க. வேகமா மந்திரத்தை சொல்லும் பொழுது முதல் லைன் மட்டும் சொல்லிட்டு ரெண்டாவது லைன் விட்டு போயிடும். சாஸ்நாமம் வாசிக்கிற காலத்திலேயே சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இடத்துல தாண்டிட்டே இருப்பான், தாண்டிட்டே மறு தாண்டிதே சீக்கிரமா ஆயிடும். விவகாரம் என்னடா, புஸ்தத்தை பார்த்து படிக்கணும். 100 ஸ்லோகங்களுக்கு மேல இருக்கக்கூடியது நான் நொட்டு பண்ணினேன்னு சொல்லப்படாது, புஸ்தத்தை பார்த்துதான் படிக்கணும். அப்படி தெரியவெல்லாம் சொல்றேன், ஏன் நடுவில் விட்டு போயிடும். இப்படி இந்த காதுங்கிறதுக்கு பார்த்தா இதுக்கு தெய்வீ சம்பத்துன்னு சொல்லிருக்கு. சோ காத கம்மியா இட போடாதீங்க. கண்ணானது மனுஷி சம்பத்தம். சோ வேர்ல்டுல பிளஷர்ஸ் பாக்கிறதுக்கு கண்ணு ரொம்ப உபயோகப்படுகிறது. ஆனா மனுஷன் க்ஷேமமாக முன்னேறுவதற்கு இந்த ஜென்மாவை சார்த்தகப்படுத்தி கொள்றதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது என்ன, காது. இந்த காதுக்கு காதனி அடையிற புருஷாலும் ஸ்திரீகளும் ரெண்டு பேரும் அடைஞ்சிட்டு இருந்தா ஒரு காலத்துல அந்த காதணி என்ன பண்ற, காது கீழே தொங்கினா கொஞ்சம் வீட்டு போட்டா அது என்ன ஆகும்னா அவனுக்கு ரிட்டென்டிவ் கெபாசிட்டி ஜாஸ்தியா. ஆயுர்வேதத்துல நம்ம மனசுக்கு ரெண்டு சக்திகள் உண்டாம். ஒரு சக்தி என்ன தெரியுமா, நான் 1000 பக்கம் இருந்தாலும் நோட்டு பண்ணி எங்க இருக்குன்னு சொல்றது. இதுக்கு மேதா சக்தின்னு பேர். அப்படி அதுதான் ரொம்ப பேர் இன்டெலிஜென்ட் போர்ஷன்ஸ்ங்கிறாங்க. ஐக்கியங்கிற பார்த்தா ஐக்கியம்னா என்ன, வாசதெல்லாம் மனசுல வச்சிருந்த எப்ப வேணும் நினைக்கிறத தப்ப தக்கன அப்ப எடுத்து கொடுக்கறது பார்த்தல, அதான் நாலேஜ்னு. இது ஒரு பகுதி தான் நம்ம வேதத்துல. இப்ப இருக்கிறவள் இதுவே வசத்தின்னு சொல்லிட்டு இருக்க, ஐக்கியவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற. இது வந்து நம்ம மேகா சக்திங்கிறோம், அதான் மேகா தட்சிணாமூர்த்தி மந்திரங்கிறோம். இது இல்லாம இன்னொரு சக்தி கூட மனுஷாளுக்கு இருக்கு, அது என்ன தெரியுமா, அது வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு இக்கட்டான சந்தர்ப்பம் வருமையானால் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து எப்படி நழுவி வர்றதுன்னு தெரியும், அது என்ன, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அப்ப வந்து நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன் யோஜனை பண்ணி இதை சொல்லிட்டு இருந்தா நடக்காது. அப்ப ஏதோ ஒன்னு சொல்லி கப்பிச்சுன்னு வந்துடணும், அதுக்கப்புறம் பண்ணணும். அந்த சக்தியும் மனுஷனுக்கு வேண்டி இருக்கு. இது ரெண்டாவது சக்தி. இது நவனோன்மாஷினி பிரதிபான்னு சொல்றோம். இந்த புத்திக்கு என்ன பேரு, பிரதிபான்னு பேரு. இப்ப என்ன மனுஷனுக்கு என்ன வேணும், மேதாசக்தியும் வேணும் பிரதிபாசக்தியும் வேணும். இந்த மேதாசக்தி வேணுங்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணுவா தெரியுமா, நான் காதுல கொஞ்சம் அந்த கடுக்கன் போட்டுக்கிறது புருஷாளா இருக்கா, ஸ்திரீகளா இருக்கா அவன் காதுக்கு இதெல்லாம் தோட போட்டுக்கிறான். அது கொஞ்சம் வெயிட் இருக்கணும். அந்த வெயிட் இருந்ததை ஆனால் அதை இழுத்துட்டே இருந்ததுன்னா பிரெயினுக்கு அந்த கெபாசிட்டி வருதுன்னு சொல்றேன். ஆயுர்வேதங்கள்ல இப்படி எல்லாம் சொல்லிருக்க. இப்படி இந்த காதுக்கு அவ்வளவு வசதி இருக்கு. காது கேட்கலன்னா பத்திரமா பாத்துக்கணும். காதுனாலதான் நம்ம எல்லாத்தையும் அறிய முடியும். அறிவு எப்படி, காதால கேட்டு பெரியவா சொல்லி. புத்தகத்தை பார்த்து வாசிக்கிறதோ இன்டர்நெட்ல வாசிக்கிறத விட காதால கேட்டு வாசிக்கிறது ரொம்ப சுலபம். ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாரையானால் அதை சீக்கிரமா புரிஞ்சுக்கலாம், அத புரிஞ்சுட்டு அத மனசுல நிறுத்திக்கலாம். புத்தகத்தை படிக்கிறது சில பேருக்கு தான் அந்த படிக்கிற ஹேபிட் உண்டு. படிக்கிற ஹேபிட் இருந்தாலும் அது நம்ம சொல்றமே தவிர ஒழுங்கா இல்ல. இங்க இருந்து பெங்களூர் போறதுக்குள்ள 800 பேஜஸ் பெரிய நாவல் எடுத்துன்னு போவோம், முடிச்சுட்டேங்கிறான். என்னடா சார் நீங்க என்ன பண்றேன், நான் ஜெர்னலிஸ்ட் தான். ஓஹோ பரவாயில்ல, எனக்கு வேகமா படிச்சிரு போல இருக்குன்னு அவர் சொன்ன ரகசியத்தை. அப்படி இல்ல, நான் படிச்சுட்டே போவேன், எங்க ஒரு மாதிரி இருந்தா 4 பக்கம் தள்ளிவிடுவேன். இந்த கதை எங்க அதனுடைய தொடர் இருக்கோ அதை பார்த்து நடுவில் இருக்கிற இந்த விவகாரங்கள்லாம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த வர்ணனங்கள் ஏதாவது வந்ததுன்னா அதெல்லாம் அது எப்படி உங்களுக்கு கரெக்டா தெரியும் சார். நீங்களும் ஆரம்பிச்சா வரும் வேண்டான்ட்டேன். எங்க சாஸ்திரங்கள்லாம் எப்படின்னா ஒரு எழுத்து விடப்படாது. ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன பிரயோஜனம் தான் எழுதிருக்க. சாஸ்திரங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவன் எல்லாம் அப்படி படிச்சுட்டான். நமக்கு என்னடா இங்க இருந்து பெங்களூர் வரைக்கும் படித்தாலும் ஒரு 10 பக்கம் போறாரு. என்ன அதுக்கப்புறம் ஏன் இது சொல்லிருக்கா அது இருக்கா அப்படி யோஜனை பண்ணு யோஜனை பண்ணு அப்படியே போற. அப்படி இன்னொரு எழுத்து சொன்னாதான் அதனுடைய தத்துவம் நல்லா புரியும், சீக்கிரமாக புரியும், மனசுல ஆகும். அதோட மட்டுமல்ல சில பதார்த்தங்களை எப்படி புரிஞ்சுக்கணும்னு இருக்க சம்பிரதாயத்துல நீங்க பாட்டுக்கு இப்படியா அப்படியான்னு சொல்ல முடியாது. அது எப்படி காஷாய தண்டமா திரேடா எத பூஜ்யோ ந சம்சயா அப்படி இருக்கு. ஒரு வியக்தி வரார், காஷாயம் கட்டிட்டு இருக்கார், தண்டம் கையில வச்சுட்டு இருக்கார். நீங்க என்ன பண்ணணும், விழுந்து சேவிக்கணும்னு. காஷாயம் தண்டம் இருந்தா போறோம், கெட்டியா இருக்கிறவர் பூஜிக்க தகுந்தவர், இதுல சந்தேகம் இல்லை. இவர் என்ன பண்ணாரு தெரியுமா, எழுதி வச்சிருந்தாரு. இன்னொரு பையன் படிச்சான், அவன் என்ன படிச்சான், காஷாய தண்டமா திரேடா எதை பூஜ்யோ நா கூட்டக்கமா வச்சிருக்கான். காஷாயம் தண்டம் மட்டும் இருக்குங்கிறதுக்காக எத்திய ரொம்ப வசதி நினைக்காத, போலிய சக்தியா போலியா இருக்கிறவனும் இருக்கலாம். விவகாரம் என்ன ஒண்ணே ஒண்ணுதான், ஒரு கமாவை இந்த பக்கம் மாத்தி வச்சதுனால அர்த்தமா. ஆகையால் அது எடுத்து சம்பிரதாயத்துல எப்படி எடுத்து சொல்லணும், அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், இதுதான் மாடர்ன் ஹெர்மனாட்டிக்ஸ் அப்படிங்கிற வெஸ்டர்ன் சிஸ்டத்துல இதான் அர்த்தம். வேதத்தினுடைய அர்த்தங்களுக்கு ஹோலி புக்ஸ் அர்த்தத்தை எப்படி நாம் புரிஞ்சுக்கணுமோ அது சம்பிரதாய ரீதியா எப்படி இருக்கோ அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு வியாக்கியானங்கள் அவைகள் அது அப்படி கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கணும். ஆகையால் நம்ம சாஸ்திரங்கள்லாம் எப்படி இருக்க, குருமுகாத் கர்ணா கர்ண பரம்பரையா தான் வரணும். அப்படி நீங்க காது ஒழுங்கா இல்லேன்னு வச்சுங்களேன், இத்தனையும் என்ன சார், அந்த பிரான்ச் ஆஃப் நாலேஜே போயிடு. இது ஒரு ஆகையால் காதனுடைய இம்பார்டன்ஸ் நம்ம தெரிஞ்சிருந்தோம். வாழ்க்கையில மனுஷனுக்கு காது எதுக்கு அப்படின்னா, காதனாலதான் நீங்க முன்னேறலாம் வாழ்க்கையில. சரி, அந்த காது இருந்த போதிலும் உபயோகப்படுத்தலன்னா அவன் என்ன, அவன் எப்படிப்பட்டவன், கோ பஜரா யோசிதானி நா சுருணோதி, நல்ல நல்லத தெரிவா சொன்னா அது கேட்காத போனா அவன் காது இருந்து என்ன சார், காது இருக்கு எதுக்கு ஊர் பொம்பு கேக்கிறதுக்கா, இல்ல ஒரு மனுஷன் எப்படி வாழ்க்கையில முன்னேறணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழ்க்கைய நடத்தணும், பெரியவா சொல்லுவா, சாஸ்திரங்கள் சொல்லும், அதை கேட்கணும், இப்படித்தான் நடந்துக்கணுங்கிற ஒரு வார்த்தை நம்ம கேட்டோமே ஆனால் அப்பக்க நமக்கு தெரியும். உண்மையே பேசணும், உண்மையே பேசணும்னு 10 தரம் சொல்லி சொல்லி காதுல கேட்டிருக்காரு. நீங்க பொய் பேசும் பொழுது, பொய் பேச தொடங்கும் பொழுது, அடா பொய் பேசுறேன், போய் பேசப்படாதுன்னு சொல்லிருக்க, அது கேட்குமா இல்லையா. சோ எந்த உபதேசமும் சொன்னதுமே நீங்க அனுஷ்டானம் பண்ண மாட்டீர்கள். ஏன்னா கேட்டது ஒண்ணு, நீங்க வாழ்க்கையில உபயோகப்படுத்துறது ஞாபகம். நம்ம வாழ்க்கையில ஒரு செயலை பண்றதுக்கு ஆரம்பிக்கிறோம். அந்த ஆரம்பிக்கிறப்ப நம்ம எந்த ஐடியால ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இதனால எனக்கு ஒரு பிரயோஜனம் இருந்தால்தான் அந்த செயலை பண்ணுவேன் இல்லையா. யாரா இருந்தாலும் எந்த செயல் பண்ணினாலும் முதல்ல அதனால லாபம் என்னன்னு பாக்கறான். சோ ஒரு தடவை என்ன பண்றான், பொய் சொல்றான்னு ஏதாவது உங்க இடத்துல இருக்கான, இல்லேன்ட்டான், இருக்க இவன் இல்லேங்கிறான். ஏன் சார் இல்லேங்கிற, இந்த ஆளுக்கு இருக்குன்னு சொன்னா கேப்பார், கேப்பார்னா கொடுக்க வேண்டி இருக்கும், கொடுத்த என்ன திரும்பி வராது, திரும்பி வராதனால நான் கஷ்டப்படுவேன், இதுக்காக முதலே இல்லேன்னு சொல்லி விடுறேன். இப்ப பாத்தீங்களா, இப்ப இவன் இல்லேன்னு ஒரு ஒரு ஆக்ஷன் இவனுக்கு வந்தது அல்லவா, இந்த ஆக்ஷன் வர்றதுக்கு என்ன காரணம், இதுக்கு பின்னால தனக்கு ஒரு லாபம் இருக்கு, தனக்கு லாபம் இருக்கிறதுனாலதான் ஒரு ஆக்ஷன் பண்றான், ஒரு காரியத்தை இருக்கா ஏன் சொல்றான். அந்த சொல்லிட்டே இருக்கிற காலத்துல கொஞ்சம் கவனிக்கணும், நான் இல்லேன்னு சொல்றேன் சொல்றது பொய், இந்த பொய் சொல்றது தப்புங்கிறது முன்னாலேயே தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்ச பிறகு அப்ப என்ன பண்றாங்க, உண்மை சொல்லணும், நான் இப்ப பொய் சொல்றேன், உண்மையை சொன்னா நல்லது, ஆனா இப்ப நான் உண்மையை சொன்னா மாட்டிப்பேன், இப்ப நான் பொய் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். முதல்ல உண்மையை சொல்லணுங்கிறதே தெரியாம ஒருத்தன் இருக்கான்னு பாருங்க, அவனை பத்தி கவனிக்க வேண்டாம், அவன் போய் சொல்லிட்டே இருக்கான், அதனுடைய அவசப்பட்டு இருக்கான். ஆனா உண்மைய சொல்லணும்னு நாலு தரம் கேட்டவனுக்கு அவன் என்ன சொல்றான், ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது நான் பொய் சொன்னதுனால இங்க லாபம் வருது, உண்மை சொன்னதுனால இப்படி இருக்கு, அந்த லாபம் வராது எனக்கு, நான் இப்ப என்ன பண்ணணும்னு யோஜனை பண்ணி டக்குன்னு போய் சொல்லிவிட்டான். அப்புறம் வருதுதான், அதான் நமக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வருது, பொய் சொல்லப்படாதுங்கிற பெரியவா, நான் பொய் சொல்ல வேண்டியதா போயிடுது. இது ரொம்ப பேருக்கு ஒரு அபிப்பிராயம், சில சமயத்துல அப்பப்ப இருக்கு. இப்ப பொய்தான் சொல்லப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது, குரு சொல்லிருக்கார், பத்து பேர் சொல்லிருக்கார், நாலஞ்சு தரம் கேட்டிருக்கேன், ஏன் சார் சொன்னா, இதுதான் விவகாரம். ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்கிறது மனசுக்குள்ள, நம்ம தப்பு பண்ணும் பொழுதே தப்பு பண்றேன், தெரிஞ்சுட்டே தப்பு பண்றான். அப்புறம் என்ன ஆச்சு, இன்னும் கொஞ்ச நாள் அனுப்புறோம், எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும் பொய் சொல்லப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது ரொம்ப உயர்ந்ததான உபதேசம் அது அப்படின்னு தெரிஞ்சுட்ட பிறகு அப்புறம் சொல்றான், சுவாமின்னு என்கிட்ட இருக்கு, இருந்தாலும் இப்ப நான் அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அவனால விரோதம் வந்தா வரட்டும், அது அப்புறம். இப்ப என்னாச்சு, நம்ம கொடுக்கக்கூடியதான உபதேசங்கள் அட்வைசஸ் அது முதல்ல மனசு லெவல்ல நிக்கிறது, அதுக்கப்புறம் அது புத்திங்கிற லெவலுக்கு உள்ள போறது, புத்தியில போய் படிஞ்சதுன்னு வச்சுக்கலேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமோனா, அது நன்னா படுத்து நீங்க இன்னொரு வழியா போக விடாம தடுக்கிறது. இதுதான் பகவத்கீதையில புத்தியாசமாருக்கிய, இது புத்தியில ஏற்று, அதுக்கப்புறம் அந்த காமத்தை ஜகி சத்ரு மகாபாகோ காமரூபம் துராசதம், இது ஆசைகள் அடிக்கணும்னு அதுக்கு என்ன பண்ணணும், சாஸ்திர விஷயமான புத்தியில ஏறணும். சாஸ்திரம் எப்படி உபயோகப்படுகிறது உங்களுக்கு, கேட்டு 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 இப்படித்தான் இருக்கணும், எப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் வந்த போதிலும் இப்படித்தான் நடந்துக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்கறது. ஒரு தரம் சொன்னா கேட்டாது போறாது, பத்து தரம் கேட்கணும். அப்பதான் ஹரிச்சந்திரன் மாதிரி எப்படிப்பட்டதான கட்டம் வந்தாலும் நம்ம நல்ல பாதையை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போக மாட்டோம். அதெல்லாம் நடக்காது சார் கலிகாலத்துல, இல்ல நமக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ்ல இவைகள்லாம் வச்சிருந்தா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்க விடாது. இது சொல்றதுக்காகத்தான் மகாவிஷ்ணு ராமனாக அவதாரம் பண்ண, தர்மத்தை நடத்தி காட்டுவேன். முடியாதுங்கிறது கிடையாது, எப்படிப்பட்டதான சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் முதல்ல இருந்து கடைசி ராமன் பொய் சொன்ன மாதிரி எங்கேயாவது கேட்டிருக்குல்ல, ராமாயணத்தை கேட்டு பாருங்க, படிச்சு பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொய் சொல்லியிருக்காரா, எந்த சந்தர்ப்பத்திலையும் கிடையாது. அதே விதமாக யாரையாவது பரிகாசம் பண்ணி ஹிம்சை பண்ணி கடினமாக பேசி எங்கேயாவது பண்ணியிருக்காரோ, அப்ப அதெல்லாம் நம்ம நடத்துக்கலாமோ இல்லையோ. இந்த கதைகள்லாம் எதுக்கு வெறும்னா, புத்தகத்தில் படிக்கிறதுக்கா, தமாஷ் பொழுது போறதுக்கா கதைகள் எழுதலாம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடியதான கதைகள்லாம் வாழ்க்கையில நாம் அதை அனுசரிக்கிறதுக்காக எழுதப்பட்ட கதைகள். அப்ப என்னாச்சு, அதுக்கு முக்கியமாக நமக்கு என்ன வேணும், காதுங்கிறது வேணும். கிட்டத்தை சொன்னாலும் உமக்கு வாழ்க்கையில எது நல்லது எனக்கூடியத சாஸ்திரம் சொன்னாலும் அதை கேட்காதவனுக்கு என்ன சார் பேரு, காது இருந்தும் உபயோகப்படாதவன். கண்ணு காதாச்சு, மேக்சிமம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடியதான புலங்கள் இந்த ரெண்டு தான். மூணாவது ஒண்ணு இருக்கு சார், காதோட அட்டெண்டா ஒண்ணு இருக்கு, எது, இந்த வாக்குங்கிறது. இந்த காது வேலை செஞ்சாதான் வாக்கு வேலை செய்யும். முதல்ல வாக்கு வேலை செய்யறதுக்கு காது நல்லா கேட்டு குழந்தைகளுக்கு, அப்புறம்தான் பேச. இந்த பேச்சுன்னு ஒரு வொகாபுலரி நமக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு மெக்கானிசம், இது மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இது உலகத்துல எத்தனை பிராணிகள் இருக்கு, பாம்பு, தேளு, ஈ, கொசு, அவைகளும் சத்தம் பண்றது சார். யானை இருக்க, யானை ஜீங்காரம் போடும், சிம்மம் கர்ஜிக்கும், புலி கத்தும், பூனை சத்தம் போடும், நாய் கொலைக்கும், எல்லாமும் இருக்கு. அதாவது அதுக்கு தகுந்ததா ஏதோ பண்ணிட்டு இருக்க, அவைகளுக்கெல்லாம் சத்தம் பண்ணக்கூடியதான கெபாசிட்டி இருக்கு. ஆனால் மனிதனுக்கு எப்படி அவனுடைய வாழ்க்கையில டெவலப் ஆயிருக்கோ அது போல இருக்கா, கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தேன். நம்ம எல்லாம் இதை யோஜனை பண்றதே இல்லை, நமக்கு யோஜனை எல்லாம் சீரியல்ல தான் போறேன், அதுல எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, ட்ரையாங்குலர்லாம் இதுலயே பேசிட்டே இருக்க, மணிக்கணக்கா பேசுறாங்க. தவிர இத நம்ம நம்மளை பத்தி நம்ம யோஜனை பண்ணல, சாஸ்திரம் அசாஸ்திரம். ஐயா நீ கவனி, உலகமே உனக்காகத்தான் கொடுக்கப்பட்ட, இந்த உலகத்தை பார்த்து நீ கத்துக்கணும், இந்த உலகத்தை தாண்டி மேல போகணும். அதுக்காகத்தானே இவ்வளவு அழகான உலகமும் இவ்வளவு சரீரமும் சுகங்களும் துக்கங்களும் இவ்வளவு கொடுத்திருக்கேனா, அத நீங்க கவனிக்க மாட்டேங்கிற. அத்தனை பிராணிகள் இருக்கு சார், ஆனா அது ஏதாவது பேசுறதோ இல்லையே. மனுஷன் மட்டும் பேசுறான். இந்த மனுஷன் பேசுறான் அல்லவா, இந்த பேசுறதுக்குள்ள என்ன மெக்கானிசம் நடக்கிறதுன்னு கொஞ்சம் யோசனை படிப்பாரு. நமக்கு ஒண்ணுமே தெரியாம பேசணும் பேசணும், அவ்வளவு. பேச்சு எப்படி வந்தது? பிறந்ததுமே வந்ததா இல்ல? பிறந்ததுமே ஒன்னே ஒன்னதான் தெரியும், அழா தெரியும். அன்னைக்கு அழ ஆரம்பிச்சேன் சார், பிராணனை விடுற வரைக்கும் அழ, அழுதுண்டே பிராணனை விடுறான். என்னடா இப்ப தலைவலி, கால் வலி, மூக்கு வலி, நெஞ்சு வலி, ஏதோ அழறான். இது அழுகன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தா, இதுதான் நேச்சுரலா வந்தது. எது உங்களுக்கு நேச்சுரலா இருக்கணும்? ஆனந்தம் இருக்கணும். ஏன்னா வாழ்நாள் முழுக்க ஆனந்தத்தான் தேடிட்டு இருக்க. காலம்பிறந்து சாயங்காலம் வரைக்கும் எதை பண்ணி நான் இனிமையா இருக்கமே, எப்படி சௌக்கியமா இருப்பேன் அப்படிங்கிற தேடிட்டு இருக்கக்கூடியதான நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க? அழுகத்தானே அழுதுட்டு இருக்க. ஆனா இவைகள் இல்லாமல் நீங்க பேசவே இருக்கிற, இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பகவான் நமக்கு கொடுத்திருக்க. லாங்குவேஜ் விடுங்க, எல்லா பாஷையிலையும் பேசலாம், தமிழ்லயும் பேசலாம், தமிழ் தெலுங்குலையும் பேசலாம், ஹிந்திலையும் பேசலாம், இங்கிலீஷ்லயும் பேசலாம், உங்க மாதிரிலேயே பேசணும். பேசுறதுக்கு முன்னால எப்படிப்பட்டதான ஒரு வசதியான ஒரு தத்துவம் நமக்கு இருக்கு. முதல்ல ஏன் பேசுறேன், இந்த வாக்கை ஏன் பகவான் கொடுத்திருக்க? பட்டாணி சாப்பிடுறதுக்க விடாம பண்ணிட்டு இருக்கேன் சார் இந்த காரியத்தை. அது போறாத வரைக்கும் இந்த டாக்டர் வேற சொல்லித்தர, நீ சாயங்கால வேலையில இந்த கடலை இடம்லாம் அதுக்கு முளைக்கு வந்த பிறகு அதை வந்து அது சாப்பிடணும், ஒவ்வொன்னா சாப்பிடணும். இத சாப்பிடுறதுங்கிறது வந்து அதுக்கு ரொம்ப பண்ணிட்டு இருக்கோம். யூஸ் பண்ணக்கூடியதான புலன்கள்ல இந்த வாயின் ஒரு புறம் அது ஏதாவது ஒரு பொறிச்சுட்டே இருக்கான். ஒண்ணு ரெண்டாவது என்ன பண்றோம் தெரியுமா? நான் பேசுண்டே இந்த பேச்சுக்கும் இதுக்கும் யூஸ் பண்றானே, அந்த பேச்சு பகவான் எப்படி கொடுத்துருக்க? என் மனதில் இருக்கக்கூடியதான எண்ணம் உங்க மனதுக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் பேசுறோம். இல்லைன்னு ஏன் பேசுறோம்? இத கம்யூனிகேஷன் இந்த மாடர்ன் லாங்குவேஜ்ல ஏதோ சொல்றானே தவிர, அவன் கம்யூனிகேஷன் எப்படி சொல்றான்? இங்க இருக்கிற வார்த்தையை இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும், அதான் அவனுக்கு கம்யூனிகேஷன். டெலிபோன்ல இங்க நீங்க பேசுறே, எங்கேயோ பக்கத்துலயோ ஒரு 1000 மைல் தாண்டி இருக்கிறவன் காதுல இந்த வார்த்தை கேட்கணும். அது எப்படி கேட்கணும், எப்படி இந்த வார்த்தையை அனுப்பணுங்கிறது தான் இன்னைக்கு கம்யூனிகேஷன். அதை வச்சுதான் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அது இது ஏதோ பண்ணிட்டு இருக்காவா, இது போட்டோம். ஆனா இந்த கம்யூனிகேஷன் என்ன, 1000 மைலுக்கு என்ன இல்ல, முன்னாடி இருக்கிற மனுஷனுக்கு பேசணும். நான் என்ன நினைக்கிறேனோ அது நீங்களும் நினைக்கணும். எப்படி சார் முடியும்? ஒரே ஒரு வழிதான், இந்த மனசை ஆபரேட் பண்ணி உங்க மனசுக்குள்ள வைக்கணும், அப்பதான் யோசனை பண்ணும். ஆனா அதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்க, நீ பேசத்தான் அவன் புரிஞ்சு பாட்டான். நீங்க பேசினா புரியும். அப்ப என்ன, நான் என்ன சொல்கிறேனோ அது உங்க மனசுல புரிஞ்சுன்னு என்னத்தான் இவர் சொல்கிறார் என கொடுக்கதான எண்ணம் உங்களுக்கு வருதா இல்லையா? இந்த பொருளானது கருப்பா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னு என்ன, ஓஹோ இது கருப்பா இருக்க அப்படின்னு உங்களுக்கு புரியுது. இது எப்படி சார் வரும், எப்படி இந்த ஐடியா அங்கே போச்சுன்னா, முதல்ல இது கருப்பா இருக்குன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிக்ஸ் ஆயிட்டேன். இதுக்கு பராமது, இது கருப்பா இருக்கு அப்படின்னு நான் எந்த அறிவு எனக்கு இருக்கோ இதுக்கு பராவாக்குன்னு. இந்த பராவாக்குன்னு சொன்ன பிறகு இத நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஒரு முயற்சி பண்றேன் பாத்தீங்களா, அப்ப அதுக்கு பசியந்தி வாக்குன்னு. பசியந்தி வாக்குன்னா என்ன அர்த்தம், நான் அதை பாக்கிறேன், பார்த்து இதைத்தான் இன்னாருக்கு சொல்லணும். சில பேர் கதை சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்க, ஒரு பாதியை விட்டுவிட்டு சொல்லுவோம், எல்லா விஷயத்தையும் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றடா. யாரும் சொல்ல முடியாது, சிலது மனசுல வச்சுட்டு தான் சொல்வேன், எல்லாத்தையும் யாராலையும் சொல்ல முடியாது. அதனாலதான் நீங்க சொல்றதை விட உங்களுக்கு நிறைய தெரியும்னு கொஞ்சம் சிலது பில்டர் பண்ணி எது வரைக்கும் சொல்லணுமோ அது வரைக்கும் தான் சொல்லணும், அதுக்கு மேல விஷயத்த தெரிவிக்கப்படாது. சோ இப்ப பில்டர் பண்றது பாத்தீங்களா, பில்டர் பண்ணி யூ விட்னஸ் அதுக்கப்புறம் எடுத்து சொல்றேன், ஏதோ ஒரு பகுதிய சொல்றேன். இந்த பார்க்கிறது இருக்கு பாத்தீங்களா, எது வரைக்கும் சொல்லணும் என்ற பார்க்கிறேல, இதுக்கு பசியந்தி வாக்கு, பார்க்கறதுக்கு பசிய இந்த பசியந்தி வாக்கு எங்க சார் இருக்கு, இதயத்தில் இருக்கு. பராவா நாபி அது கீழ்பட்டுல இருக்கு, பசியந்தி வாக்கு இதயத்தில் இருக்கு. சொன்ன பிறகு அதை இன்னொருத்தருக்கு சொல்லணும்னா சொல்லணும், அப்புறம் யோஜனை பண்றேன். என்னுடைய பாஷையோ தெலுங்கு, உங்களுடைய பாஷையோ தமிழ். நான் தெலுங்குல சொல்லி உங்களுக்கு தமிழ் புரியலன்னு தெலுங்குல நான் சொன்னேன்னு சொன்னேன், ஒன்னும் புரியலன்னா என்னமோ மனவாட பேசணும் போயிடுவேன், புரியலேங்கிற. அப்ப நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு புரியல பாஷையில நான் எடுத்து சொல்லணும். இதுதான் மீடியம். அடுத்தது என்ன, மீடியம். உங்களுக்கு எந்த மீடியத்துல சொன்னாலும் அப்படி ஒரே விஷயம்தான். அந்த விஷயத்தை சொல்றத பத்தி நான் எப்படி சொல்றேன் தெரியுமோ, நான் எதிராளிக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லிக்கிறேன். அது பார்க்கறதுக்கே இல்லையா, ஒரே விஷயம்தான். அந்த விஷயத்த நம்ம சொல்லும் பொழுது தெரிவாளா இருந்தா சார் இது கவனிங்கோ, இதுதான் கருப்பு, இது கருப்பா இருக்கு அப்படிங்கிறோம். சமானமா இருக்கேன், இது கருப்பியா அப்படிங்கிறோம். அதே பையனாக இருந்த மடைய பார்த்த தெரியல கருப்பித்தான், ஒரே விஷயம் இது கருப்பா இருக்குன்னு சொல்லத்தான் சொல்ல வந்தேன். ஆனா எப்படி சொன்னேன், அந்த எழுத்தா எதிரில் இருக்கிற ஆள் என்ன, அவருக்கு எந்த பாஷையில சொல்லணும், அவர் எப்படிப்பட்டவர், அதுக்கு தகுந்தா போல நம்ம இன்டர்நேஷனல் ஆரம்பிச்சு எப்படி சொல்றோமா மாத்தி சொல்றோம் இல்லையா. இதுதான் மத்தியமானது, மத்தியமான மீடியம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இது வரைக்கும் என்ன சார் உமா மயில இருக்க, இது ஆனப்புறம் அந்த வார்த்தை இருக்கு பத்தில உங்களை விட்டு போயிடுது, ஞாபகம் சொல்றோம். உங்களை விட்டு போயிடுதுன்னா அது இந்த மாதிரி புடிச்சுக்க முடியாது. அதனால பேசுறதுக்கு முன்னால கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒன்ஸ் உங்க வாய விட்டு கிளம்பி போயிடுதுன்னா அதனால வரக்கூடியதான விளைவு நீங்க அனுபவிச்சு ஆகணும். பத்திரமா இருந்தோ இப்ப இது பேசினோ, இது என்ன ஆயிடுது, காத்து வழியா அவனுடைய காது வரைக்கும் போற, அந்த காதுல போய் அந்த ஈயர் ட்ரம் இருக்கு பாத்தீங்க, அத போய் குத்தறதும். அதனால வைகரி கரம்னா குத்தறது, அந்த பேரே அப்படியே வச்சிருக்கான். இதுக்கு வைகரி வாக்குன்னு காதல் போய் குத்தினதுமே அவன் என்ன பண்றான் தெரியுமோ, அத அப்படியே இவர் டிரான்ஸ்லேட் பண்ணது, அவர் ரிசீவ் பண்ணிட்டார் காதல குத்தினது. அது ஆக்சுவலா அவருடைய மத்திய மாத்த போறது அது. ஓஹோ இதெல்லாம் சொன்னாரா சொல்லியிருக்க, அதுல அவர் பண்ற இவர் பாட்டுக்கு இவ்வளவு நேரம் சொல்றாரு சார், இருக்கிற விஷயம் இவ்வளவுதான், இதான் நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு அவர் பில்டர் பண்ணி அவர் எடுத்துக்கிறார். சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்காரா, கிளாஸ்ல என்ன சொன்னாரு சார், ஏதோ ஒரு மணி நேரம் பேசினார் சார், விஷயம் இவ்வளவுதான், ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டு போயிட்டான். அந்த அஞ்சு நிமிஷம் கதை எது முக்கியமா வேணுமோ அதை விட்டா இருக்குங்களா, விவகாரம் வேணாடா. அந்த ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சிருக்கேன் பாத்தீங்களா. ஒன்ஸ் அகெயின் அந்த மத்தியமா வார்த்தானது பச்சந்தி வார்த்தை, பச்சந்தி வார்த்தை அவன்கிட்ட செட் ஆகி மறுபடியும் பரா வாக்க. இப்படி பரா பத்தியந்தி மத்தியமா வைகரி, வைகரி மத்தியமா பத்தியந்தி பரா, இப்படித்தான் ஒருத்தருடைய மனசுல இருக்கிற எண்ணம் இன்னொருத்தருக்கு வந்து சேர்ப்பது. இது யார் சார் கொடுத்தாங்க, பகவான் கொடுத்துக்க. அது எவ்வளவு வேகமா நடக்கிறதுன்னா, இவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான், அவங்களுக்கு கேட்டுட்டே இருக்கான், அவ்வளவு வேகமா புரியுது. இவன் பாட்டுக்கு இங்கிலீஷ்ல பேசிட்டே இருக்கான், அவன் பாட்டுக்கு தமிழ்ல புரிஞ்சுட்டே இருக்கான். அது கவனிச்சு பார்த்துடலாம், இங்கிலீஷ் தெரியறது புரிஞ்சுக்கிறதெல்லாம் நீங்க உங்க மாத்திர பாஷையில் தான், யாரா இருந்தாலும் சரி நான் இங்கிலீஷ்லயே திங்க் பண்ணுவேன். எல்லாம் கதை அப்படியே கான்வென்ட் ஸ்கூல்ல போயிட்டு பேசுறதுதான் இங்கிலீஷ், அதெல்லாம் இல்ல. ஆனா கடைசியில என்ன ஆகுதுன்னு, கடைசியில அவன் மாத்திர பாஷையில் தான் அவன் புரிஞ்சுருக்கான். எடுத்து சொல்றத இங்கிலீஷ், என்ன நமக்கு இங்கிலீஷ்ல பேசினா கௌரவம், தமிழ்ல பேசினா கம். கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிறவா தான் தமிழ்ல பேசுவா, நாங்க எல்லாம் கான்வென்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் தான் பேசுவோம். அம்மாவை அம்மான்னு கூப்பிட மாட்டோம், மம்மின்னு கூப்பிடுவோம், அப்பா அப்பா கிடையாது டாடின்னு கூப்பிடுவோம். இப்படி ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கோம். இதுக்கு அபாவாத விவகாரம் அவ போட்டோம், நமக்கு கிளாஸ்ல இது வேண்டாம். ஆனா ஒண்ணு கவனிங்க, கடைசியில எங்க வர்றது, அந்த பராமாக்குங்கிறது உங்க மாத்து யாரா இருந்தாலும் சரிதான். பச்சந்தியும் அதை புரிஞ்சுட்டு அப்படி நிக்கிறேன். இவ்வளவு நடக்கிறது எவ்வளவு வேகமா பேசிட்டு இருக்கான். பேசுறதுக்கு முன்னால என்னென்ன நீங்க பேசுறீங்களோ எல்லாம் மனசு தீர்மானம் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியாம ஏதாவது வார்த்தை வெளியில வருதா? ஆனா ஒழுங்கா வார்த்தை வெளியில வர்றதே ஆனால் அதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு. சம்ஸ்கிருதம் வாக்கம் அர்த்தாந்த ரங்கதான் அபியாசம் பேசி பேசி வழக்கம் இல்லைன்னா ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை வேர்ட்ஸ் அங்கே வராது. அதுக்கெல்லாம் ஒரு வழக்கம் இருக்கணும், அதுக்காக ஒரு முயற்சி இருக்கணும் மனுஷனுக்கு. ஆனால் அவன் பேசுறதுக்கு பத்தல இந்த சரீரத்துக்குள்ள அவ்வளவு மெஷினை தயார் பண்ணிட்டு இருக்க. பா 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 மா இந்த ஐந்து லெட்டர் சொல்லணுமே ஆனால் ரெண்டு உதவு சேரும், இல்லாத பண்ண வரவே வராது. ஆதான் வருமே தவிர பா 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 பாமா சொல்லணுமே ஆனால் ரெண்டு உதடும் உன்னோட ஒண்ணு சேரணும். வான்னு சொல்லணுமே ஆனால் மேல் பல்வரிசை கீழ் உதட தொடணும், தொடலைன்னா வா சொல்லவே மாட்டேன். வீட்டுக்கு போய் கண்ணாடி முன்னால் நின்று ட்ரை பண்ணி பாருங்க, வரவே வராது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த எழுத்துகள்லாம் இங்க வரணுமே ஆனால் அதுக்குன்னு சில இடங்கள் இருக்க, அந்த இடத்துலதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும். தியாகராஜா பாடுறார் நாபி கிருஷ்கண்ட ரச்சனா சோபில்லு சப்தஸ்வரன், அந்த ஏழு ஸ்வரங்கள் எங்கெங்க வருது அவர் சங்கீதத்தை பண்ணி பண்ணிருக்க. இத்தனையும் நமக்கு பகவான் கொடுத்திருக்க, இதை நம்ம கேரே பண்ணல. எதுக்கு கொடுத்திருக்காரு தெரியுமோ? அந்த பகவான் நாம அவர் சொல்றதுக்கா, நம சிவாயா நமோ நாராயணாயா மந்திரங்களை சொல்லப்படாத, இத சொல்றதுக்காக நமக்கு கொடுத்திருக்க. இத சொல்லி சொல்லி என்ன ஆகும்னு நீங்க பேசும்போது அந்த எழுத்துக்கள்லாம் மனசுல அது வந்து ஏகாகிரத்தை உண்டு பண்ணும். எதுக்கு சொன்ன மந்திரத்தையா ராம் 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 என்ன சைத்தியமா என்ன அப்படின்னு சொல்றது. டேப் ரெக்கார்டர் போட்டா அதுவும் சொல்லும். ஆனா மனுஷன் சொன்னானால் இந்த நாடிகள்லாம் அங்க போய் அந்த மனசை நிறுத்துறது. சோ பகவன் நாம அவர் சொன்னாலோ எல்லா நாம விஷ்ணம் விஷ்ணு பஷ்கார பூதபவ்ய பவத்ரது ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரீ இதெல்லாம் பகவன் நாமாக்கள். ஒவ்வொரு நாமாவும் ஒவ்வொரு நாடியோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதை ரிப்பீட் பண்ண 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 அந்த அந்த மனசானது இங்கே இங்கே ஆசையாம போகும். பகவான் நமக்கு கொடுத்ததான மிக உயர்ந்ததான ஒரு மூலதனம். இத வச்சு நீங்க முன்னுக்கு வரலாம் வாழ்க்கையில. பாத்தீங்களா, காதை கொடுத்திருக்க. நாலு பேர்கிட்டையும் வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் கேட்டு வாழ்க்கையை முன்னேறுங்கோ. வாக்கு கொடுத்திருக்கார், மந்திர ஜபம் பண்ணுங்க, பகவன் நாமாவ சொல்லுங்க, அதனால சீக்கிரமா முன்னேறலாம். நீங்க இங்கதான் இருக்கு சார், 1000 மைல் 10000 மைல் மேல உயரலாம், அந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் நம்ம அதோட கீழே போறதுக்காக தான் இதே வாக்க உபயோகப்படுத்துறோம். காலம்பிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருக்கான் சார், ஏதாவது ஒண்ணு ஊர் ஊக்கு பேசிட்டே இருக்கான் சார். நம்ம நாட்டுலதான் குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் பொழுதும் பகவன் நாமா வைக்கிறது, கோபாலன் கோவிந்தன் நாராயணன் இப்படி பேர். நாராயணன் பேரு நானும் கூப்பிடுறேன். எதுக்காக எதுக்காக இந்த பேரை பகவன் நாமா வைக்க சொன்னான்? கூப்பிட கூப்பிட உங்களுக்கு புண்ணியம் வரும், கூப்பிட கூப்பிட அந்த மனசானது ஏகாகிரத்தை அடையும். அந்த நாமாக்களை விட்டு இப்ப பான்சியா இருக்கணும், சுஜாதா சுசீல பகவன் நாம இல்லையோன்னா அப்படின்னு இருக்கப்படாது. இது எந்த பேரு எந்த காஸ்ட் தெரியப்படாதோ அப்படின்னு பேரை வச்சுக்கிறோம். ஆனா இந்த பேருல பகவன் நாமாட்டம் நீங்க என்ன வச்சுருக்கோ இதெல்லாம் கடைசியில பார்த்தேன்னா பகவன் நாமாட்டம். அப்படி ஒரு விசேஷமாக அமைஞ்சிருக்கு. அதனால அப்படி உபயோகப்படுத்தாத போனால் அந்த வாக்கு அது என்ன பிரயோஜனம்? வாக்கு இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் சொல்றார் கோமூகா எக்காலே பிரியாணி வக்து உனஜானாதி, எந்த சமயத்துல எப்படி பிரியமாக ஹிதமாக நாலு பேருக்கு அது சொல்லலேன்னா அவனுடைய வாக்கு இருந்து பிரயோஜனம் இல்லை. எக்காலே அந்த சமயத்துக்கு தந்தா போல இனிமையான சொல்ல சொன்னது, இல்லைன்னு வாய் மூடிட்டு இருக்கணும். அனாவசியமா இன்னொன்னு சொல்லி அவசரப்படக்கூடாது. காலத்துல ஒரு மனுஷன் கவலைப்படுறான், தெரியுமா வருவாய் என்ன சொல்ற பாக்கிமா என்ன சொல்றோம்னா, இல்ல ஒண்ணும் இல்லடா சரியா போயிருப்பா, பெரிய கஷ்டம் வந்திருக்கும். ஆனா அவங்க சொல்லக்கூடியது அந்த ஆறுதல் வார்த்தை இருக்க பார்த்தேடா, அது என்ன பண்றது உங்களுக்கு, ஓஹோ அப்படியா, அதுக்கப்புறம் மனசை யோசனை பண்ண வைக்கிறது மனசு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். எந்த வாழ்க்கையில உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கத்தான் இருக்கு. அது தீர்வு இல்லைன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்க உயிரோட இருக்கல, உயிரோட இருக்கேன்னா என்ன அர்த்தம், அந்த சமாதானம் வரணும், அதுக்கு முன்னுக்கு வரணும். ஆனா நம்ம நினைக்கிறோம் அது அவ்வளவுதான், அப்படியே இடிஞ்சு விழுதுறான். ஒண்ணு கடன பரீட்சையில பெய்தானா என்னாச்சு, வாழ்க்கையிலே பெயிலாக பாருன்னு இந்த பரீட்சையில இருந்து ஒரு பரீட்சை ஆறுது, அது கவலை இல்ல, காசு போயிட்டு போனா போட்டோம் மறுபடியும் வராது, நிச்சயமா எல்லாம் வரும். ஆனா ஒண்ணு மனசு தளர விட்டா மட்டும் கிடையாது, என்ன காப்பாத்துறதுக்கு பகவான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து எப்படிப்பட்டதான கஷ்டம் வந்தாலும் பகவான் இடத்துல விருப்பம் பண்ணி நம்ம சொன்னோம்னா நிச்சயமா இருக்கும். ஆகிய ஒரு மனுஷன் என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இனிமையே சொல்லணும், அவனுக்கு மனசு நோகாம பார்க்கணும். டெலிபோன் தான் ஒண்ணு இருக்க, ஏதோ சொல்றது அவன் சொந்த டெலிபோன் வந்ததுன்னா அரை மணி நேரம் மனசு கவலைப்படும்படி பள்ளிவிடுவான். சில பேருக்கு அது ஒரு டெக்னிக் இருக்கு, இன்னால் உங்களை இப்படி சொன்னா அவ்வளவுதான், புஸ்தகத்தை மூடி வச்சிருக்கு. ஏன் சொன்னா ஏன் சொன்னா, நான் ஒண்ணும் தப்பு பண்ணலையே, நீ பாட்டுக்கு சும்மா இருக்க வேண்டியது, வேற யாருக்கும் பகவான் டெலிபோன் பண்ண வேண்டிய என் நம்பர் தான் கிடைச்சதா, நான் தான் மாட்டேன். எப்ப பேசினாலும் இனிமையா பேசணும், இந்தவருடைய மனசு நோகாம இருக்கும்படி பேசணும். மறுபடியும் திருஷ்டாந்தம் ராமன் தான், எப்ப பார்த்தாலும் சத்யாய விதவாதினாம், சத்தியம் உண்மைத்தான் பேசணும். அவர் எப்படி சொல்றார், சத்தியம் புரியாத் பிரியம் புரியாத் நபுரியாத் சத்தியம் அப்புரியல், சத்தியமா இருக்கிறது சொல்லணும். நான் சொன்னா இன்னொருடைய மனசு சந்தோஷப்படணும், அப்படித்தான் பேசணும். ஒருவேளை அவ சந்தோஷப்பட முடியாதுன்னு சொன்னா அதை பேச வேண்டாம், உண்மையா தான் இருக்கு, நீங்க பேசணுமா வேற யாரோ சொல்லட்டுமே. ஆகையால் எப்பொழுதும் இன்னொருடைய மனசு சந்தோஷப்படும்படி பேசணும். சோ வாக்கு இருக்குன்னா இப்படி, அது இல்லைன்னா அவனுடைய வாக்கு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் தானம்னா என்னன்னு, யாரு எது எதிர்பார்க்காம இருக்காளோ அவளுக்கு அதை கொடுக்கணும், யாரு எதிர்பார்க்கலையோ அவளை கொண்டு வந்து கொடுக்கும். அப்ப என்னாச்சு, இது வேணும்னு கேட்டு வாங்கப்படாது தானத்தை. எப்பவுமே தானம்னா எப்படி, வாத்தியாரெல்லாம் வர்றார், ஏதோ கணபதி ஹோமம் அதை இது பண்ணி கொடுக்கிறார், கொடுத்த பிறகு இன்னைக்கு என்ன பண்ண, அவளை கொடுக்கற இடம் இல்லையோ அத குடுக்கறது வந்து இவ்வளவு கொடுக்கணும்னு கேட்கப்படாதவர், யாகத்துலதான் கேட்கும். யாகத்துல அவ கேக்குற முன்னாலேயே கதி தட்சிணா உணவை ஆகாரிக்கிறது சொல்ற கேட்கணும், அவன் சஹசிரம் தட்சிணா நூறு பசுமாடு தட்சிணை அப்படின்னா, அதுக்கு நூறு பசுமாடுக்க வேண்டிய காசு என்ன இருக்கும், அது வேதினு இருக்கு, அதுல பட்சம் பண்ணும். அந்த காசு யஜமானனுக்கும் சேர்ந்தது இல்ல, ருத்விக்கும் சேர்ந்தது இல்ல, முழுக்க முடிக்க வச்ச பிறகு ருத்விக் எடுத்துக்கணும், முடிக்கலன்னு வச்சுங்களேன் நடுவுலயே பிராணம் ஆயிட்டாரு, ஒண்ணும் கிடையாது, முடிச்ச பிறகுதான் யாகம் என்னைக்கு முடியறதோ அப்பதான். அதுக்காக அப்படியே அந்தர்வேதி தட்சிணை பகிர்வேதி தட்சிணை இவையெல்லாம் இருந்தது. ஆனால் யாரையும் இவ்வளவு வேணும்னு எதுக்குன்னு கேட்கப்படாது, எவ்வளவு நீங்க கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும். இப்படி சாஸ்திரம் நம்ம அது ஏதாவது லோகத்துல இப்ப நடக்குமா, முதலே இவ்வளவுன்னு கேட்டுறோம், இஷ்டம் இருந்தா போ இல்லன்னா எடுத்துன்னு போ, எல்லாம் பிசினஸ் டீல்ஸ்ல வந்துவிட்டோம். தானம்னா எவ்வளவு கொடுக்கறது, எது உங்களுக்கு இஷ்டமோ அது கொடுக்கும், அவர் எதிர்பாராம நீங்க கொடுக்கணும். அனாகாங்கம் கிம் மித்ரம் ஃப்ரெண்ட் என்ன சார், யோனி வாரங்கத்தை பாப்பாது, இந்த ஃப்ரெண்டுங்கிறது இப்ப என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா, நமக்கு நம்மளோட இனிமையா பேசுறவன் ஃப்ரெண்டு அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இல்ல ஃப்ரெண்டுங்கிறவன் யாரு, உங்களை கட்ட வழியிலிருந்து தடுத்து இருக்கிறவன் அவன் தான் நிஜமான ஃப்ரெண்ட், அவனுக்கே தெரியாது சார். அப்புறம் என்ன பண்றது, யார ஃப்ரெண்டோட வச்சிருக்கோம், இங்கிலீஷ்ல சொல்ற டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர் அப்படின்னு சொன்னாரோட. இப்ப எப்படி இருக்கணும் ஃப்ரெண்டுங்கிறவன், எப்படி இருக்கணும், தன்னுடைய மித்திரமா இருக்கவன் எப்பொழுதுமே நல்ல வழியிலேயே இருக்கிறவங்கெல்லாம் பார்க்கணும். இப்போ ஃப்ரெண்டு டியூட்டி என்ன, நாம் எப்பொழுதும் நம்ம ஃப்ரெண்டு எப்பொழுதும் நல்ல வழியிலேயே இருக்கானு கவனிச்சுட்டு இருக்கணும். தப்பான பாதையில போறதுக்கு தொடங்கினான்னா போகாதே அப்படின்னு தடுக்கணும். அதனாலதான் ஆசைக்காரிய ஃப்ரெண்டுன்னு சொல்லுது வேதம். மாங்கல்ய சூத்திரம் கட்டினா காத்துக்காரி இல்ல, ஆந்திராத போன சேரகமும் வெள்ளமும் தலையில வைப்பான், அதான் முகூர்த்தம். நாம இங்க இன்னும் சில பேர் கையில ரெட்டா பந்தனம் கட்டினா அதான் முகூர்த்தம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எது முகூர்த்தம், சப்தபதி முடிஞ்சாதான் முகூர்த்தம். கடைசியில சப்தபதி 7 அடி நடக்கணும், நடக்க வைக்கணும் அந்த பெண்ணை, நடக்க வச்சு அந்த கால அவ அந்த பெண்ணை அந்த அம்மிக்கல்லு மேல நிக்க வைக்கணும். ஏன்னா இதான் வாழ்க்கைன்னு சொல்றதுக்காக, எல்லாம் ஆனந்தமா சௌக்கியமா இருப்போம்னு. இப்ப எல்லாம் முன்னாலே கல்யாணம் ஆரத்துக்கு முன்னாலே தனி கொடுத்தனும் வச்சாச்சா, எல்லா ஃபெசிலிட்டிஸும் படி கொடுத்தாச்சா, இந்த பொண்ணு வரதுக்கு முன்னால எல்லாம் பண்ணி வச்சு அப்பத்தான் கல்யாணத்துக்கு முகூர்த்தமே வைக்கணுமா பாருங்க. அதுக்கப்புறம் பையனுடைய அம்மா அப்பா இருந்தா கூடாது, அவ லகேஜ் எந்த அளவுக்கு போயிட்டேன் பார்த்தேன். இந்த வார்த்தையை பேசுறதுக்குள்ள வெக்க வேண்டாம், இத்தனால நமக்கு வாழ்த்து பிறத்து பிறந்ததுல இருந்து நம்மளை காப்பாத்தி படிக்க வச்சு ஒரு ஆளாக்கினால அவளை வந்து ஒரு லகேஜாவா இருக்கப்படாதுன்னு. கல்யாணம் ஆக வேண்டியதான பெண்கள் இந்த வார்த்தை யூஸ் பண்றோம். அதே போல அவளையும் என்ன பெத்தவள நான் காப்பாத்தணும், அப்ப அவரை பெத்தவள அவர் காப்பாத்த வேண்டாமா, இது சொன்னா ஒன்னும் புரியாது. இன்னைக்கு பரிஸ்தி அப்படி இருக்கு உலகத்துல, இதை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், இப்படி அந்த ஃப்ரெண்டுன்னு அந்த ஆப்பிரிக்காவுக்கு ஃப்ரெண்டுன்னு ஏன் சொல்றது வேதம், உன்னுடைய டியூட்டி இதுமா. புருஷனானவன் 4 காரியங்களை எங்கே எங்கேயும் போயிட்டு இருக்கான் உலகத்துல, அவன் சில சமயத்துல தவறி இன்னொரு இடத்துக்கு போவாளாம், போறப்ப நீ என்ன பண்ண கேர்ஃபுல்லா கவனிச்சு பண்ணாதேன்னு சொல்ல, அத பண்ணினவளுக்கு தான் ஆத்துக்காரி. ராமாயணத்துல ராமன் சீதை எல்லாரும் போயிட்டு இருக்கா, முனிவருடைய ஆசிரமத்துக்கு போன கலபங்க மகர்ஷின்னு ஆசிரமத்துக்கு போற, போயிட்டு சகலங்க மகர்ஷி எல்லாருமே ரொம்ப எல்லாம் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு, அப்புறம் அங்க இருக்கிற சில முனிவர்கள் கேட்டா இந்த ராட்சசாலோட எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, எங்களை தபஸே பண்ண விட மாட்டேங்கிற, அது ஏதாவது பார்க்கணும். ராமன் பிரதிஜை பண்ணிவிட்டார், இந்த சுற்றுச்சூழல எந்த ராட்சசன் வந்தாலும் அவனை வரவிடாம நான் தடுத்து விடுறேன் அப்படின்னு சீதம்மா அப்படின்னு பார்த்தா வர ஒண்ணு சொல்லல, இங்கிதமா இருக்கும். வெளியில வந்த ஏகாந்தமா இருக்க, அப்ப ஒரு வார்த்தை சொன்னா நீங்க பேசினது தப்பு இல்லையான்னு கேட்டேன். என்ன மாதிரி ராட்சசால் ஹிம்சப்படுத்துறா, மகான்களை ஹிம்சப்படுத்துறா, அவ தமக்காக தபஸ் பண்ணல, ஞாபகம் உலகம் சௌக்கியமா இருக்கணும் தபஸ் பண்ண, தபஸ் பண்ணினா ஹோமம் பண்ணினா அதெல்லாம் யாருக்க, எல்லோருக்கும் பெனிஃபிட். காமன் பெனிஃபிட்டுக்காக பண்றது, உங்க ஆசல நீங்க நவகிரக ஹோமம் பண்ணி கணபதி ஹோமம் பண்ணி அந்த புகையானது வெறுமன உங்க ஆச மேலேயே நிக்கல, சூரியன் வரைக்கும் அக்னவும் பிராஸ்தாஹுதே சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யா ஜாயதே விருட்டே விருட்டேரன்னம் தத பிரஜா. இந்த ஹோமத்துல பசு நெய்ய உபயோகப்படுத்தி பசு சனால விரட்டி போட்டு மந்திரங்களை சொல்லி பகவான மனசுல தியானம் பண்ணிட்டு எச்சே தேவதாயே ஹவிர் கிரகீதம் சாத் தம் மனசாத்யாயே மகாவிஷ்ணவே ஸ்வாஹா அப்படின்னு சொன்னா அந்த மகாவிஷ்ணு ஸ்வரூபம் மனசால தியானம் பண்ணி அப்புறம் ஹோமம் பண்ணணும். இப்படி பண்ணினா அந்த புகை எங்க போறது தெரியுமோ, நான் சூரிய மண்டலம் வரைக்கும் போறது. அங்கிருந்து மழை பெய்யறது, மழை பெய்ஞ்சா என்ன, யார் ஆத்துல பெஞ்சாலும் அவ ஆத்துக்கு மட்டும் வருமா, இவன் தான் நடு பிளாட்ல இருக்கான, எப்படி உங்க ஆத்துல மட்டும் பெஞ்சா, அப்படி பெஞ்சா உங்களுக்கு தான் கஷ்டம்னே. இன்னைக்கு காலமே கணபதி ஹோமம் பண்ணி மத்தியானம் 12 மணிக்கு கொட்டோ கொட்டோன்னு உங்க பிளாட்ல மட்டும் கொட்டிட்டு அப்புறம் என்ன ஆகும், இல்ல கிராமம் முழுக்க. அப்ப விவகாரம் என்ன, இவன் பண்ணக்கூடியதான நல்ல செயல்கள் எல்லாம் பகவானுக்கு பண்ணக்கூடியது இவனுக்கு மட்டும் இல்லை, சொசைட்டி அப்படி எல்லோருக்கும் சகாயம் பண்ணி கொண்டிருக்கானே, அவளுக்கு அபகாரம் பண்ணலாமா, அதனால லோகோபகாரம் பண்றவாள அவளுக்கு பிரதிபந்தகம் பண்றவாள நான் கொல்ல போறேன்னு இது பண்ணிடுறேன், பிரதிக்க பண்ண என்னமா தப்பு? சீதாதேவி சொல்ற, ஒரு ராஜாவா இருக்கிறவனுக்கு மூணு வியசனங்கள், மூணு துன்பங்கள் அவன் அறியாமல் அவனுக்கு வந்துடும். ஒன்னு வேட்டையாடுறது, ஒன்னு பரஸ்திரிகளை ஆசைப்படுறது, மூணாவது அனாவசியமாக போச்சுக்கிறது. இந்த காசு இருந்தா இந்த மூணு வந்துருமா? ராஜா விட்ட காசு நல்லையா கொஞ்சம், அதனால என்ன பண்ணுவாரு? பவர் இருக்கு, வேற ஒண்ணும் தோணலைன்னா அப்படியே மிருகங்களை வேட்டையாடுறேன் அப்படியே ஆரம்பிச்சு போவோம். அப்படின்னு போறது ஒவ்வொரு இடத்துல வேட்டையாடினா ஒவ்வொரு ஏதோ ப்ராப்ளம் வரும். சத்தியில அவர் பரிசு மகாராஜா போனார், ஒரு முனிவர்கிட்ட சாபத்தை வாங்கிட்டார். அதே போல அங்கங்க வேட்டையாடி கட்டப்பட்ட கதைகள் இருந்தாலும் போகாத, அந்த வேட்டையாடுறதுன்னு அது ஒரு வியசனம், ஒரு பேட் ஹேபிட். நிறைய காசு இருக்கு, கோயில் இருக்கு, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா பரஸ்திரிகளிடத்துல ஆக்கலாம். இந்த ரெண்டும் உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாது. சீதாதேவி முதல்ல சொல்ற, இப்படிப்பட்டதான ஹேபிட்ஸ் இருக்குன்னு நினைச்சு பார்க்க முடியாது, என்னைக்கும் வராது உங்களுக்கு, அந்த தைரியம் எனக்கு இருக்கு. ஆனா மூணாவது விஷயத்துல தான் எனக்கு ஒரு சந்தேகம், கோபம். ஏன்னா நீங்க ரைட்டு, ராட்சசால ஹிம்சப்படுத்தணும் பண்றத அவளை கொல்ல வேண்டியதுங்கிறது ரைட்டு தான். ஆனா ஒரு காரியத்துல தீர்மானம் பண்றதுக்கு முன்னால ரெண்டு பார்ட்டியும் கேட்கணுமா வேண்டாமா? இவர் தபஸ் பண்றதுனால அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுனால தானே அவ இந்த பக்கம் பண்ணிருக்கலாம், அது யோசனை பண்ணலையே நீங்க. இவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு இதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம், அதனால அவ ஹிம்சப்படுத்த இருக்கலாம், அவளை கேட்டு பார்த்தா அவ ஏதாவது சொல்லலாமோ அப்படி கேட்காம நீர் பாட்டு இவர் சொன்னதுமே ஒன் சைடா தீர்ப்பு பண்ணிவிட்டு நான் கொண்டு போடுறேன்னு பிரதிஜை பண்றேன் நியாயமானு கேட்டாள். ஓஹோ, அப்ப என்ன, ஒருவேளையில நான் கெட்ட பாதையில போயிடுவேணும்னு காத்து இருந்து கண்குச்சி பாம்பா காத்துக்கிற பாத்தீங்களா? அதான் ஆத்துக்கு அறிந்து, அது இந்த ஊர்லதான் தெரியும். இப்படிப்பட்டதான ஸ்திரீகளை, நம்ம நாட்டு ஸ்திரீகளை பார்த்து வெள்ளக்காரன் சொல்ற ஸ்திரீகள் எல்லாம் இந்தியால இல்லிட்டதே, அவங்க டிகிரி வாங்கல சார், அதனால வாழ்க்கைன்னு என்னன்னு அவளுக்கு தெரிஞ்சது, தர்மம் அவள்கிட்ட இருந்தது. இப்ப நம்ம டிகிரிக்காக பின்னால போனோம், தர்மத்தை போட்ட விட்டோம். இவனுக்கு தெரியல, இந்த மாவுக்கும் தெரியல, ஏதோ போயிட்டே இருக்கு. அந்த பத்னின்னு ஒண்ணு வச்சா பாத்தீங்கன்னா சத்தின்னு, எவ்வளவு வசதியான ஒரு கான்செப்ட். இவன் எப்ப போனாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நழுவாம வாழ்க்கையில நல்ல பாதை விட்டு நழுவாம எது காத்துட்டு பாரியா ரஷ்யா விசேஷத்தா, அவளுக்கு வேண்டியதான எல்லா வசதியும் நீ பண்ணி கொடுக்கணுமாப்பா அப்படின்னு சாஸ்திரம். அதனால கோமித்ரம் யோனிவாரயதே பாபாத், மித்ரம்ங்கிறதுக்கு ஃப்ரெண்ட் இன் டைம்ஸ் ஆஃப் நீட் அப்படி எல்லாம் சொல்லுவா, அது சாதாரணமா லோகத்தில். இங்க ஃப்ரெண்டுங்கிறது எப்படி இருக்கணும் சாஸ்திரத்துல, நம்மள பாப பாதையில இருந்து நம்ம அகற்றவனா இருக்கணும், அந்த பக்கம் போக வேணாமா பண்ணணும். கோ அலங்காரா, மனுஷனுக்கு எது சார் அலங்காரம், ஆர்னமெண்ட் எது? அழகா நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிறதா, இது நல்ல ஆடையை கட்டிக்கிறதா, சில வஸ்திரம் பட்டு வஸ்திரத்தை கட்டி இந்த ஜம்முன்னு அப்படி இருக்கிறதா, அதுல நிஜமான அலங்காரம் எல்லாம் அலங்காரம். பூஷணம் பூஷணம் பர்தரி சொல்ற, இனிமையாக உண்மைய பேசுறவன் யார் இருக்கானோ அவன் தான் நிஜமா, அதுதான் ஆர்னமெண்ட். அப்பை தீட்சித நியாய ரட்சாமணின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்க, அது சொல்ற அந்த புத்தகத்துல முதல்ல தியான ஸ்லோகத்துல, கண்டே குறுத்த தன்மணி, இந்த மணிய கழுத்துல போட்டுருந்தோன்னு உலகத்தை ஜெயிக்கலாம். கழுத்துல போட்டுருந்தோன்னு என்னதான், அந்த புத்தகத்தை ஒரு தங்கத்தை மேல கட்டி எப்படி போட்டுக்கிறதா, அது இல்ல. கண்டே குறுத்த தன்மணிம்னு என்ன அர்த்தம், அதை நுற்று பண்ணி கண்டத்திலே வச்சிருக்கோம், எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் அதுல வரும். ஒரு வாக்கியார்த்தம் சொன்னேன்னா, ஒரு விஷயத்த சொன்னா பத்து பேர் கேள்வி கேட்கலாமோ இல்லையோ, அந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் இங்க இருக்கு, நீங்க கவலைப்பட வேண்டாம். அத சில பேர் சொல்ற, ஆனா ஆச்சாரியர்கள் என்ன சொல்ற, அலங்காரம்னா என்ன, ஒரு மனுஷனுக்கு ஆணோ பெண்ணோ எது அலங்காரம்னா, கேரக்டர் சீலம், நல்ல கேரக்டர் இருந்தா அதான் சார் அலங்காரம் ஒரு மனுஷனுக்கு. அதை நம்ம கவனிச்சு பார்த்தோமா, இந்த கேரக்டர்ங்கிறது ஒரே ஒரு சமயத்துல தான் உங்க வாழ்க்கையில உபயோகப்படுறது. இப்ப எப்ப தெரியுமா, ஸ்கூல விட்டு வரும்பொழுது கேரக்டர் சர்டிபிகேட் ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தேன், அப்பதான் அதுக்கப்புறம்
அத பத்தி காலேஜ்லயும் கவனிக்கிறது இல்ல, உத்தியோகத்திலையும் கவனிக்கிறது இல்ல. இன்னைக்கு அத பத்தி ஒருத்தரும் பேசுறா போலயே தெரியல, ஆனா ஸ்கூல்ல மட்டும் இன்னும் கொடுத்துட்டு இருக்கேன். கான்டாக்ட் சர்டிபிகேட் ஒண்ணு, கேரக்டர் சர்டிபிகேட் ஒண்ணு, டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் ஒண்ணு, மூணு சர்டிபிகேட் கொடுப்பா. அத வாங்கிட்டு வந்ததுதான் காலேஜ்ல அட்மிஷன் ஒரு காலத்துல இருந்தது. விவகாரம் என்னன்னா இதை பத்தி கவனிக்கிறதே இல்ல. ஆச்சாரியர் சொல்ற மனுஷனுக்கு ஸ்திரீகளுக்கு மட்டும் சீலம் இல்ல, புருஷர்களுக்கும் எல்லோருக்கும் சீலம். கோலங்கார சீலம் மண்டனம், வாக்குக்கு அழகு இருக்க செய்யுது, உயர்ந்ததாக நன்னா இருக்குன்னு சொல்றது எது? சத்தியம், உண்மையாக பேசுறது. உண்மையா பேச பேச அந்த வாக்குக்கு நிஜமான ஒரு பிரயோஜனம். மின்னல் கொடி வருது பார்த்தா, அது மாதிரி வாழ்க்கையில இவனை முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரே தரம் தள்ளி விடுறது எது? மின்னல் வந்ததுனே ஆனால் அந்த மின்னலை யாராவது பார்க்க முடியுமா? யாராவது பார்த்திருக்கலாம், நிச்சயமா யாராலையும் பார்க்க முடியாது. மின்னல் வந்ததுமே என்ன, அடுத்த செகண்ட் ஆட்டோமேட்டிக்கா கண்ண மூடிடும், ஒண்ணுமே உங்களால பார்க்க முடியாது. அந்த ஒரு செகண்ட், அது இருக்கிறதே ஒரு செகண்ட் தான். அந்த ஒரு செகண்ட் என்ன ஆயிடுச்சு, நீங்க கண்ண மூடிங்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா இருட்டா தான் இருக்கு. முன்னால இருந்ததை விட ரொம்ப இருட்டாயிடுச்சு, கார் இருட்டாயிட்டு. மின்னல் ஆனது என்ன பண்ணிட்டு, ஒரு செகண்ட் உலகத்தை ஒழிக்கிறா போல ஒழித்து இதை இருட்டாக்கியது. அதே போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய இருட்டாக்க கூடியதான பொருள் என்ன அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டு சொல்ல, துர்ஜன சம்சங்கதி, கெட்ட மனுஷனோட எண்ணிக்கை சேர்ந்தானோ. எல்லாம் வாழ்க்கையிலும் ஒன்னா இருக்கு சார், இந்த கெட்ட மனுஷனோட சேர்ந்தானே ஏனால் அவனுக்கே அறியாம கொஞ்சம் கொஞ்சமா அவன் இறங்கி போயிட்டான். முதல்ல ஒரு சீட்டு விளையாடலாம், அது ஒண்ணும் இல்ல, காசு சின்ன விளையாடல, பொழுதுபோக்கு தானே ஆரம்பிப்பான், அப்புறம் காசு வைப்பான், அதுக்கப்புறம் ஒரு ஹேபிட்ல இருந்து இன்னொரு ஹேபிட், கொஞ்சம் கொஞ்சம் இந்த கடைசியில என்னடா தாயக்கட்டு விளையாட்டு எத்தனை பேர் போயிட்டா தெரியுமா? நல சக்கரவர்த்தி, தர்மபுத்திரர், அந்த துர்ஜன சம்சர்க்கம் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதே போல பரஸ்திரி, இந்த ரெண்டும் தான் மின்னல் மாதிரி இருந்து இவாளை கெடுக்கிறது. விஜுத்வலசிதகபலம் கிம் துர்ஜன சங்கதிர்யுவதயஸ்ச கூலசீல நிஷ்ப்ரகம்பாஹா கே கலிகாலேபி. எல்லாரும் சொல்றது இந்த மாடர்ன் டேஸ்ல இதெல்லாம் அனுஷ்டானப்படவே முடியாது. இந்த கூலம் சீலம் கேரக்டர் நீங்க சொல்றதெல்லாம் ஸ்ட்ரிக்டாலாம் இப்படிலாம் இருக்க முடியாது. பொய் சொல்றது போனா எப்படி சார் பிசினஸ் நடக்கும்? வியாபாரம் துரோக சிந்தனம் எப்படின்னு ஆரம்பிச்சு பொய் சொல்லணும், உங்களை பத்தி தப்பதான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ண, இந்திரன் சேர்ந்தன அவளோட ஒசச்சி நான் இப்படி சொல்லிக்கணும், இவனுக்கே தெரியும் ஒன்னும் ஆகாது தப்பு சொல்லிக்கணும். இது சாதாரண பொருளா இருந்தாலும் இது இந்த பொருளை விட வேற ஒண்ணுமே கிடையாது வாழ்க்கையில், எல்லாத்தோட இந்த பெஸ்ட் சொல்லித்தான் விக்கணும் இப்படி என்ன சொல்லிட்டு இருக்கா? இது போல நீங்க சொல்ற மாதிரி உண்மையாவே இருக்கணும், கரெக்டாவே இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த காலத்துக்கு நடக்காது. அதே போலயே அந்த நர்கள் நாங்க இப்படித்தான் இருப்போம் நினைச்சா நடக்காது. வேற என்ன பண்ணணும், ஏதோ எப்படி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணணும். வாசிமா வளமா இருந்தது, அவாவா பொண்ணு அவாவதான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா, இப்ப ஒண்ணும் கிடையாது, கொஞ்சமா கொஞ்சமா சரி பண்ணிடணும். வாசிமா வடம் கல்யாணம் பண்ணா வடமா பிரச்சனா பிரச்சனை அர்த்தசாஸ்திரம் சாத்தானி ஏதோ கல்யாணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தளர வைட்டோம். எந்த அளவுக்கு போயிடுதுன்னு மனுஷாலா இருந்தா போறோம்னு ஆரம்பிச்சுட்டான். குலசீல நான் சொல்லுவாங்க, ஆச்சாரியன் சொல்ற குலசீல நிஷ்கிரபக்னிஷ்கம்பாக குலம் சீலம், இந்த குலத்தை கட்டி காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா. கேரக்டர் நீங்க சொன்ன அது ஏதோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும், அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்படிங்கிறாளா. ஏண்டா கலி காலேபி, கலி காலத்துல என்ன கலி கோரமா முச்சுன்னு இருக்கு, எதையும் இங்க சாப்பிடப்படாது அங்க சாப்பிடப்படாது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நடக்காது சார். சில ஊருக்கு போனேன்னா, ஜப்பானுக்கு போனேன்னா, சைனாக்கு போனேன்னா அவன் பாம்பா சாப்பிடறான். அங்க போய் எனக்கு தை சாதம் பண்ணு யாரு, அவன் தை சாதம்னு தெரியாது சார் அவனுக்கு.
அந்த ஊருக்கும் போயிட்டு ஏண்டா போனேன்னு, பிசினஸ்க்கா போனேன், உத்தியோகத்துக்காக போனேன். அப்ப என்ன பண்றதுன்னு கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டு வந்து இங்க வேணா பிராயச்சித்தம் பண்ணிக்கோங்க. அப்படித்தான் நடக்கும் சார், இல்லைன்னா நடக்காதுன்னு. ஏன்னா அவன் எல்லாத்துலயும் எல்லாத்தையும் கலக்கறானா? ஆமாப்பா, ஏதாவது சிலதையாவது பண்றதுன்னு கிடையாது. அந்த ஊர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கலப்போம், அப்படித்தான் சாப்பிடுவா. சீரும் அங்க போயிட்டான் ஆகணும், கடிக்காது நடக்காது சுவாமி இப்படின்னு பேசுறேன். அது ஏதோ பண்ணுங்க, இதுல பண்ணலாமான்னு சமாதானம் சொல்லணுமா? குலத்தில இந்த குலத்தையும் சீலத்தையும் எது எப்படி வந்தாலும் எப்படிப்பட்டதான கௌரவமான கலியா இருந்த போதிலும் அதுல அசைக்காம அதை காப்பாற்றி கொண்டிருக்கிறவா யாராவது இருக்காடா? ஐயா அவளுக்கு தான் சஜ்ஜனா ஏவா, அவளுக்கு தான் சஜ்ஜனான்னு நீங்க கேட்கல. சத்துக்கள்ல யாருன்னு கேக்குற இதான் சத்துக்கள் லட்சணம் பண்ண எவ்வளவு கௌரவமான கலமா இருந்த போதிலும் குலம் சீலம் கேரக்டரோ குலத்தையோ இதை அசைக்காம அப்படி காப்பாத்திருக்கிறவர்கள். சிந்தாமணிரவ துர்லபமிக கிம், சிந்தாமணி போல ரொம்ப கிடைக்காதான விஷயம் என்ன அப்படின்னு சதுர்பத்ரம் அப்படின்னு சமாதானம் சொல்ற. சதுர்பத்ரம்னா என்னது தெரியாது நமக்கு, நாளைக்கு வந்து.